போன வீடியோவில் பழுவேற்றையர் இளவரசர்கள் மேலே எவ்வளோ வெறுப்பில் இருக்கார் அப்படின்றதையும், எப்படி தன்னோட பேச்சால் கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் தன் பக்கம் இழுத்தார் அப்படின்றதையும் பற்றி பேசியிருந்தோம். யாராவது கேட்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் தரோம், அதை கிளிக் பண்ணி அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. யாராவது புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே பொன்னியின் செல்வனோட பிளேலிஸ்ட் தந்திருக்கோம், அது உள்ளே போய் அதில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா இதை வந்து பாருங்கள். அப்போ தான் அதோட கண்டினியூட்டியான இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க கதையோடு பயணிப்போம். பழுவேற்றையர் இப்படி ஒரு முடிச்சு வச்சு பேசி முடித்ததும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதேதோ பேசி விவாதிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கதால ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்க வந்தியத்தேவனுக்கு இது எதுவுமே கேட்கல. வந்தியத்தேவனு கேட்காததால அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியலை. உடனே சம்புவரையர் வழக்கம் போல் இந்த சலசலப்பை நீக்கிறதுக்காக கொஞ்சம் சத்தமான குரலில், இப்படி ஆளாளுக்கு மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி, பழுவூர் மன்னர் கேட்டதுக்கு நாம் மறுமொழி சொல்ல வேணாமா, நேராக வேற மூணாஞ்சாமத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் கூட்டத்திலேருந்து இப்போ வணங்காமுடி எந்திரிச்சு, எனக்கு ஒரு சந்தேகம், என்னை போலவே இங்கே இருக்க பலரோட மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பழுவூர் மன்னர் கோவிக்க மாட்டார் அப்படின்னா அதை பற்றி நான் தெளிவாக கேட்கலான்னு விரும்புகிறேன். இது மாதிரி கொஞ்சம் பம்மிய குரலில் சொல்கிறாரு. அதுக்கு பழுவேற்றையர், யார் அது வணங்காமுடி குரல் மாதிரி இருக்குது இப்போ பேசுனது, அட வெளிச்சத்துக்கு வாப்பா, யாருன்னே மட்டுப்படலை அப்படின்னு சொன்னதும் வணங்காமுடி இப்போ கூட்டத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு. அவரை பழுவேற்றையர் நல்லா ஏற இறங்க பார்த்துட்டு, பயப்படாத வணங்கா, என் கோபத்தை எல்லாம் போர்க்களத்தில் எதிரிங்க கிட்ட தான் காட்டுவேன், கூட்டத்தில் நண்பர்கள்கிட்ட காட்டுற பழக்கம் எனக்கு இல்லை, அதனால் மனம் விட்டு தாராளமாக உனக்கு என்ன கேட்கணும்னு நினைக்குதோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு தைரியம் சொன்னதும் உடனே வணங்காமுடி கொஞ்சம் இப்போ தெம்போட, சுந்தரச்சோழ மகாராஜா மேலே நீங்கள் வச்ச அதே குற்றத்தை தான் உங்கள் மேலேயும் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வயசில் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதே எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அப்படின்னு வணங்காமுடி எதையோ சொல்ல வர்றதுக்குள்ளே சம்புவரையர் வழக்கம் போல் குறுக்கிட்டு, வார்த்தையை அளந்து பேச வணங்கா, அது அவர் தனிப்பட்ட விஷயம், என் விருந்தினரை என் முன்னாடி அவமதிப்பதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் பழுவேற்றையர் சம்புவரையர்கிட்ட, கொஞ்சம் பொறுமையாரு சம்புவரையா, நான் தான் வணங்காமுடிக்கிட்ட மனம் விட்டு பேச சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வணங்காமுடியை பார்த்து, நான் 50 வயசுக்கு மேலே ஒரு இளம் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான், ஆனால் நான் ஒன்றும் கலியுக ராமனோ இல்லை ஏகபத்தினி விரதம் கொண்டவனோன்னு நான் என்றைக்கும் சொன்னதில்லையே, அந்த பெண்ணை பார்த்தேன் பிடிச்சது, அவளுக்கே என்ன பிடிச்சது, திருமணம் செஞ்சுக்கிட்டோம், இதில் வணங்காமுடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் பதிலுக்கு வணங்காமுடி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளில் யார் தான் ஒரு தார திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க, ஆனால் நீங்கள் புதுசாக திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த பெண்ணை எங்கே போனாலும் ஒரு மூடு பள்ளக்கில் வச்சு கூடவே கூட்டிகிட்டு போகிறதாகவும், எல்லா விஷயத்துலேயும் அந்த இளையராணியோட சொல் பேச்சு கேட்டு தான் நீங்கள் நடக்கிறதாகவும், சுந்தரச்சோழ மகாராஜா எப்படி ராஜாங்க விஷயத்தில் கூட பெண்கள் பேச்சை கேட்குறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ, அதே மாதிரி ராஜாங்க விஷயத்தில் கூட நீங்கள் அந்த இளையராணியோட சொல்படி கேட்டு தான் நடக்கிறதாகவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படின்ற மாதிரி வணங்காமுடி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி பேசி முடிக்க கூட்டத்தில் இப்போ ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. இதை கேட்டதும் சம்புவரையர் குதிச்சு எந்திரிச்சு, சிரித்தது யார், என் முன்னாடி வந்து சிரித்த காரணத்தை சொல்லிட்டு அப்புறம் சிரிக்கட்டும் அப்படின்னு கர்ஜித்து உரையிலிருந்து வாழை உருவி எடுக்கிறாரு. அட இவ்வளவு நாளாக எங்கடா இருந்த அப்படின்ற மாதிரி பழுவேற்றையர் சம்புவரையரோட விசுவாசத்தை பார்த்து பூரிச்சு போய், பதட்டப்படாத சம்புவரையா, நான் தான் சிரித்தேன், வணங்கா தாலி கட்டிய மனைவியை போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது ஒரு குத்தமாக என்ன, ஆனால் அதுக்குன்னு ராஜாங்க விஷயத்தில் கூட அவங்க சொல்படி தான் நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாமே பிசுகு, அந்த மாதிரிலாம் ஒரு நாள் இந்த பழுவேற்றையர் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னதும் வணங்காமுடி மறுபடி, அப்படின்னா அந்த புறத்தில் இருக்க வேண்டிய பல்லக்கு இப்போ இங்கே அந்தரங்க யோசனை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு ஏன் வந்திருக்கு, பல்லக்கு உள்ளே யாராவது இருக்காங்களா இல்லையா, யாரும் இல்லைன்னா உள்ளே இருந்து வளையல் குலுங்குற மாதிரி சத்தம் கேட்டனே, அது எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு ஜாமி அப்படின்ற மாதிரி வணங்காமுடி பேசி முடிகிறாரு. இதை தூண் மறைவுலேருந்து வந்தியத்தேவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு அப்பாடா மகராசன் நம்ம சந்தேகத்தை எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறானே, சரியான கேள்வி அப்படின்ற மாதிரி நிம்மதி பெருமூச்சு. கூட்டத்தில் இருக்க எல்லாரோட மனசுலையும் இந்த கேள்வி இருந்ததால் யாராலும் வணங்காமுடியோட பேச்சுக்கு மறுபேச்சு சொல்ல முடியல, அதனால் அங்கே ஒரு அமைதி நிலவுது. எப்பவுமே ஒரு அமைதி நிலவிக்கிட்டு இருந்தா அது உள்ளார கூற பார்க்குற நம்ம சம்புவரையரால் கூட இப்போ அந்த அமைதியை கலைக்க முடியலை, ஏதோ பேசுறதுக்காக அவரோட உதடு துடிக்குது, ஆனால் வார்த்தை எதுவும் அவர் வாயிலிருந்து வெளியே வரலை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பழுவேற்றையர் அந்த அமைதியை குத்தி கிளிக்கிற மாதிரியான குரலில், சரியான கேள்வி வணங்கா, இந்த கூட்டத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எல்லாரோட மனசுலையும் இந்த கேள்வி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது, உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், இந்த கூட்டம் கலையிறதுக்குள்ளே உங்கள் அத்தனை பேரோட சந்தேகத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுவரையும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் இல்லையா, என் மேலே நம்பிக்கை இருக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி பழுவேற்றையர் கேட்டதும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே வணங்காமுடி, மற்றவர்களை விட பழுவேற்றையர் மேலே எனக்கு பக்தி குறைவோ அப்படின்னு சொல்லி யார் என்ன வேணாம், அவர் மனந்திறந்து கேட்க சொன்னதுனால நான் என் மனசில் உள்ளதை கேட்டேன். மற்றபடி அவர் என்ன கட்டளை சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த கணத்திலேயே என் உயிரை கேட்டால் கூட அதை நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழை கையிலிருந்து எடுத்து பழுவேற்றையர் முன்னாடி முட்டி போட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அடடா, என்ன ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் தனக்கு முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு இருந்த வணங்காமுடியை தட்டி எழுப்பி விட்டுட்டு கூட்டத்தை நோக்கி இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி இந்த கூட்டத்தில் நம்ம எதுக்காக கூடணும் அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பேசி முடிப்போம். சுந்தரச்சோழ மகாராஜா நீடூழி வாழ்ந்து அவர் சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும், ஆனால் ஒருவேளை வைத்தியர்களோட வாக்கு பழிச்சா அடுத்து பட்டத்துக்கு யார் வரணும் அப்படின்றத நாம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னதும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் நீங்களே சொல்லுங்கள், அடுத்த பட்டத்துக்கு யார் வரணும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு பழுவேற்றையர், ஆஹா அது சரியாக இருக்காது, நான் சொல்கிறத கேட்டு சிந்திச்சு உங்கள் முடிவை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சில பழைய செய்திகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 24 வருஷத்துக்கு முன்னாடி கண்டராதித்த மகாராஜா இறந்ததுக்கு அப்புறமா பட்டத்துக்கு வர வேண்டிய அவரோட மகனான மதுராந்தகத்தேவருக்கு அப்போ 1 வயசு. அதனால் கண்டராதித்த மகாராஜாவோட தம்பியான அரிஞ்சய சோழர் ஆட்சிக்கு வந்தார். அரிஞ்சய சோழரும் துரதிர்ஷ்டவசமாக வந்து 1 வருடத்திலேயே உயிரை விட்டுட்டார். அந்த சமயத்திலையும் மதுராந்தகத்தேவர் சின்ன வயசு, அவரால் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்றதால அரிஞ்சய சோழரோட மகனான சுந்தர சோழர் ஆட்சிக்கு வந்தார். கடந்த 2 வருஷம் வரையும் சோழ சாம்ராஜ்யத்தை சுந்தர சோழர் எந்த குறையும் வைக்காமல் ஆட்சி பண்ணார். நம்ம எல்லாரையும் நல்லா மதித்தார், எல்லா முடிவை பற்றியும் நம்மகிட்ட கேட்டார். இதனால் சோழ சாம்ராஜ்யம் மேலும் விரிவடைஞ்சு இப்போ நல்ல நிலையில் இருக்குது. ஆனால் இப்போ சுந்தர சோழ மகாராஜா நோய்வாய்ப்பட்டு ஆட்சி சரியாக நடத்த முடியாத நிலையில் இருக்கார். அப்போ இந்த நிலையில் அடுத்து பட்டத்துக்கு வர வேண்டியது யார், யார் தகுதியானவர்? கண்டராதித்த தேவரோட மகனான பல ஆண்டுகளாக பட்டம் மறுக்கப்பட்டு வந்த மதுராந்தக தேவருக்கு பட்டத்துக்கு வரக்கூடிய வயசு இப்போ வந்துருச்சு. உண்மையிலேயே பட்டத்துக்கு இப்போ வர வேண்டியது மதுராந்தக தேவரா இல்லை அவரை விட இளையவரான சுந்தர சோழரோட மகன் கரிகாலனா, யார் நியாயமானவர்? கல்வியிலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்த மதுராந்தக தேவர் ஆட்சிக்கு வரணுமா, இல்லை காஞ்சியில் படை நடத்த சென்ற இடத்துல பொன் மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்க கரிகாலன் ஆட்சிக்கு வரணுமா? இந்த இருவரில் யார் சிறந்தவர்கள், யார் பட்டத்துக்கு வர்றது நியாயம், நம்ம குலமுறை என்ன, மனு நீதி என்ன, தமிழகத்தின் பழமையான மரபு என்ன, மூத்தவரின் புதல்வர் பட்டத்துக்கு வருவது சரியா இல்லை இளையவரின் பேரன் பட்டத்துக்கு வருவது சரியா இப்படின்ற மாதிரி பழுவேற்றையர் மூச்சு விடாமல் ஆக்ரோஷமாக பேசி முடித்ததும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் மூத்தவரான கண்டராதித்தரோட மகன் மதுராந்தகத்தேவர் தான் நியாயமான வாரிசு, அவர் தான் பட்டத்துக்கு வரணும், அவர் தான் தகுதியானவர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு பழுவேற்றையர், என்னோட அபிப்பிராயமும் உங்களோட அபிப்பிராயமும் ஒன்று தான், மதுராந்தக தேவர் தான் ஆட்சிக்கு வரணும், சோழ தேசத்தோட உரிமையை நிலைநாட்ட நாம் ஒருவருக்கொருவர் தயாராக இருக்கிறோமா, உடல் பொருள் ஆவி தத்தம் செய்து போராட தயாராக இருக்கிறோமா, இந்த நிமிடத்தில் துர்க்கதேவியோட பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்னு பழுவேற்றையர் ஆவேசம் கலந்த குரலில் சொல்ல கூட்டத்தில் இப்போ சின்ன மௌனம் நிலவுது. ஒருத்தர் இப்போ இந்த கூட்டத்திலேருந்து எந்திரிச்சு, அப்படி சபதம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் இளவரசர் மதுராந்தகத்தேவரோட கருத்து என்ன, அவர் ராஜாங்க பதவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவ வழிபாட்டில் ஈடுபடுற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா? அவரோட அன்னையான செம்பியன் மாதேவி கூட கரிகாலனுக்கு ஆதரவாக கரிகாலன் பக்கத்தில் இருக்காங்களே, அவங்களே வந்து இவர் பட்டத்துக்கு வர விரும்பலையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பழுவேற்றையர், தக்க சமயத்தில் சரியான கேள்வி, மதுராந்தகருக்கு ராஜ்யம் ஆள்ற விருப்பம் இருக்கிறதா தெரிஞ்சா அது அவரோட உயிருக்கே ஆபத்தாக போயிருமா இல்லையா? எந்த ஒரு அன்னையும் தன்னோட மகன் உயிரோடு இருக்க தானே விரும்புவாங்க, அதனால தான் செம்பியன் மாதேவி மதுராந்தகருக்கு பட்டத்து ஆசையே ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி மதுராந்தகரோட மனசை மாற்றி சிவ வழிபாடில் ஈடுபட வச்சாங்க. மதுராந்தகத்தேவரும் சிவபக்தியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக்கிட்டார். ஆனால் ராஜ ரத்தம் எப்படி அமைதியாக இருக்கும்? சோழராஜ்யம் இப்போ இருக்கிற நிலையை பார்த்து சோழ சாம்ராஜ்யம் தனக்குரியது, அதை பராமரிக்கிறது தன்னோட கடமை அப்படின்ற எண்ணம் அவரோட மனசில் இப்போ வேரூன்றி வளர்ந்துருக்கு. நாம் எல்லாரும் அவர் ஆதரிக்கிறதா இருந்தால் அவரோட உரிமையை அவர் கண்டிப்பாக மீட்டெடுப்பார் அப்படின்ற மாதிரி பழுவேற்றையர் சொல்லி முடிக்க, உடனே கூட்டத்திலேருந்து ஒருத்தர், மதுராந்தக தேவர் ஆட்சிக்கு வர விரும்புகிறார் அப்படின்றத நாங்கள் எதை வச்சு நம்புறது, அதுக்கு அத்தாச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பழுவேற்றையர் ஒரு குன் சிரிப்போட ஒரு கம்பீரமான குரலில், இதோ நீங்கள் கேட்ட அத்தாச்சி, வணங்காமுடியோட சந்தேகத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கூறிக்கிட்டே கம்பீரமாக நடந்து அந்த மூடு பழக்கக்கிட்ட போகிறாரு. அந்த மூடு பல்லக்கு கிட்ட போய் மெல்லிய குரல்ல, இளவரசே, பல்லக்கின் திரையை விலக்கி கொண்டு எழுந்தருள வேணும். தங்களுக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய தயாராயிருக்கும் இந்த வீராதி வீரர்களுக்கு முன் உங்கள் முக தரிசனம் தந்தருள வேணும் அப்படின்னு பழுவேற்றையர் அந்த பல்லக்கு முன்னாடி நின்று சொல்லிக்கிட்டு இருக்க, மேல் மாடத்துல தூண் மறைவுல இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம வந்தியத்தேவன் இப்ப அடங்காத ஆர்வத்தோட கீழே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பல்லக்கோட திரைச்சீலைய முன்னாடி மாதிரியே ஒரு கை வந்து விளக்குது. வந்தியத்தேவன் முன்னாடி விண்ணகர கோயில்ல பார்த்த அதே செக்கச்சி வந்த கைகள். அந்த கைகள்ல மன்னர்கள் அணியிற மாதிரி கங்கணம் இருக்கு. இதைதான் வந்தியத்தேவன் முன்னாடி வளையல் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிருந்தாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்தியத்தேவன் முன்னாடி பார்த்த அதே பொன்னிற முகம் அந்த பல்லக்குல தெரியுது. அடுத்த கணமே ஒரு உருவம் அந்த பல்லக்குல இருந்து வெளியே வந்து ஒரு புன்னகையோட நிக்குது. இதை பார்த்ததும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் இது இளவரசர் மதுராந்தகர், இது இளவரசர் மதுராந்தகர் அப்படின்னு சொல்லி பரவசத்தோட மாறி மாறி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தியத்தேவன் 1000 வாட்ஸ் பல்பை மொத்தமா மூஞ்சில வாங்கின மாதிரி, அட பாவீங்களா, பல்லக்குல வச்சு கூட்டிட்டு வந்ததுனால நான் அவரை போய் பொண்ணுன்னு நினைச்சிட்டேனேடா, கடைசியில அது பொண்ணே இல்லையா, நாமளாவது பரவாயில்ல, இதோட நிறுத்திட்டோம், ஆனா இந்த ஆழ்வார்க்கடியார் நம்பி, அதை பொண்ணுன்னு நம்பி இவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்ப இந்த மதில் சுவர் மேல கஷ்டப்பட்டு ஏறி வேற நின்று பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் நிலைய நினைச்சாதான் பாவத்தை இப்படின்ற மாதிரி வந்தியத்தேவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க, கீழே கூட்டத்துல ஒரு பெரிய ஆரவாரமே இப்ப நடக்குது. கூட்டத்தில் இருந்த அத்தனை தலைவர்களும் வீரர்களும் மொத்தமாக எந்திரிச்சு நின்று இளவரசர் மதுராந்தகரை சுற்றி நின்று தங்களோட உரையில் இருக்க வாளை உருவி எடுத்து அது வானத்தை நோக்கி பிடிச்சபடி, இளவரசர் மதுராந்தகர் வாழ்க, பட்டத்து இளவரசர் மதுராந்தகர் வாழ்க, அடுத்த சோழ மகாராஜா வாழ்க, வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பெரிய கோஷமே போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போதே வந்தியத்தேவனோட உடம்பு அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சிருது. ஆஹா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும், பேசாமல் நம்ம நண்பன் கந்தமாறன் நமக்குன்னு ஒதுக்கின இடத்துல போய் தூங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் மறுபடியும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக மேல் மடத்தை நோக்கி போகிறாரு. இப்போ எல்லாருமே மதுராந்தக தேவருக்கு ஆதரவாக கூட்டிட்டாங்க. இனி வந்தியத்தேவன் என்ன பண்ண போகிறார், அடுத்த பட்டத்துக்கு யார் தான் வரப்போகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட பல்லக்கில் யார் அப்படின்ற இந்த அத்தியாயம் முடியுது. வழக்கம் போல் கதை சொன்ன விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா முதல்ல கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட குறையெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து சரி செய்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். நன்றி.